فمن كان مؤمنا كمن كان فاسقا لا يستوون. وقال ايضا قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. وقال تعالى ولا تستوي الحسنه ولا السيئه التي هي احسن فاذا الذي بينك وبينه عداوه كانه ولي حميد. وقال تعالى لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. الله ان الذي اخذ عند صفوف الفريق يا اخي الله يعنف ما عنده تقواه يتعرف لكم عنه مدر مدر عملكم وقال لكم نسيتم وسيتم سيدكم. அல்லாஹு தஆலா நம்மீது கொண்ட ஒரு தனிப்பெரும் அன்பின் காரணத்தினால் நம்மை முஸ்லிம்களாக தெரிவு செய்திருக்கிறார். அல்லாஹுடைய இந்த தெரிவு இது மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. எங்களோட வாழ்நாள்ல அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நியமத்துக்கு நாங்கள் நன்றி செய்ய முயற்சி செய்தோம் என்றால் இது ஒன்றுக்கு கூட எங்களால் நன்றி செய்ய முடியும். இது அல்லாஹ்வுடைய தெரிவு. அல்லாஹ்வுடைய இந்த தெரிவின் காரணத்தினால் அல்லாஹு தஆலா சொல்கிறான் உங்களால முடியுமானாலோ நீங்க அல்லாஹ் தீன நிலைநாட்ட முயற்சி அடைங்க பாடுபடுங்க என்பதாக என்ற அல்லாஹுடைய தெரிவு. உள்ளத்தோடு நீங்க பயந்து கொள்ள வேண்டுமோ நீங்க அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள், தக்வாவை கடைபிடிங்கள், நீங்கள் முஸ்லிம்களாக மரணிக்க முயற்சி எடுங்கள் என்று சொல்லி எங்களை தெரிவு செய்து அல்லாஹ் எங்களுக்கு இந்த நியமத்தை தந்து அல்லாஹ் எங்களை இவ்வளவு சிறப்பாக வாழ வைத்த அல்லாஹ் எங்களுக்கு இத மிக பிரதானமாக சொல்கிறார். கனிமானவர்களே, ஒரு முஸ்லிமாக வாழ்வதற்கு நான் ஓதின குர்ஆனுடைய 4 ஆயத்துகளையும் மிக சுருக்கமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலாவது ஈமானும் பாவமான செயல்களும் சமமாக மாட்டாது என்றெல்லாம் சொல்கிறாங்க. இரண்டாவது அறிவும் மடமையும் அறிவின்மையும் சமமாக மாட்டாது என்ற மக்கள் சொல்கிறார். மூன்றாவது நலவும் தீமையும் சமமாக மாட்டாது என்றெல்லாம் சொல்கிறார். நாலாவது உங்களுடைய இஹ்லாஸ் உங்களுடைய அல்லாஹ்வுக்காக செய்யும் அமல் மாத்திரம்தான் அல்லாஹ்விடத்தில் போய் சேரும். நீங்க கோடான கோடிய வாரி வழங்கினாலும் அது அல்லாஹ்விடத்தில் போய் சேர மாட்டாது. நீங்க அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். இதை அல்லாஹ்வுல் இஸ்ஸத் குர்ஆன்ல அறிவுள்ளவர்களும் அறிவற்றவர்களும் சமமாகுவார்களா என்றெல்லாம் கேட்கிறான். நிச்சயமாக சமமாகுவார்கள். ஒருவர் தீங்கு செய்தால் நீங்கள் நலவு செய்யுங்கள் என்ற இறுதியாக நான் ஓதின குர்ஆனுடைய திருவசனம், உங்களுடைய மாமிசம் நீங்கள் குர்ஆன் கொடுத்து ஒப்படைக்கக்கூடிய அந்த இறைச்சி அதனுடைய அந்த ரத்தம் போய் சேர்வதில்லை. தக்வா நிற்கும் உங்களுடைய அந்த இஹ்லாஸ் உள்ளம் அல்லாஹ்வுக்காக செய்ததுதான் போய் சேர்ந்தது. அவர் முஸ்லிமாக வாழ்வதற்கு அடிப்படையான நாலு ஆயத்துகளை நான் எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். ஒன்னாவது, ஈமான பலப்படுத்திக் கொள்ள வேண்டும், அறிவுள்ள சமூகமாக இருக்க வேண்டும், தீங்குக்கு பதில் நலவாக கொடுக்கணுமே தவிர தீங்குக்கு பதில் தீங்காக கொடுக்கக்கூடாது. அல்லா இடத்துல எதையுமே அல்லாம திருப்திப்படுத்துறது நோக்கமாக இருக்கணுமே தவிர உலகத்தில மனிதர்களை திருப்திப்படுத்த முயற்சி செய்தால் ஒரு நாளும் அந்த பயணம் வெற்றி அடைய மாட்டார்கள். வாப்பாவும் மகனும் கல்வியில சவாராகின கதையாகத்தான் மாறும். உலகம் எதை செஞ்சும் திருப்தி அடையாது. அது ஒரு பெராமீட்டர் இல்ல, டெம்பரேச்சரை பார்க்கறதுக்கு ஒரு தெர்மாமீட்டர் இருக்கிறது போல அல்லா இடத்துல ஈடேற்றம் பெறுவதற்கு எல்லா மனிதர்களையும் திருப்திப்படுத்துவதாக இருந்தால் அது ஒரு தெர்மாமீட்டர் அல்ல. அல்லாத திருப்திப்படுத்துவதும் என்றால் நிச்சயமாக அல்லாஹால இந்த அடிப்படைகளை சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு பாருங்க ஈமான் இருக்குதா, உங்களுக்கு பாருங்க அல்லாஹ் விரும்பக்கூடிய அறிவு இருக்குதா, எனக்கு இந்த இல்மை அதிகரித்து தான் கேட்கக்கூடிய தன்மை இருக்கிறதா, தீங்குக்கு பதில் நலமாக கொடுக்கிறீங்களா, இது உங்களுக்கு இருக்குதா என்பதை பாருங்க. உங்களை ஏசுவாங்க, உங்களை பேசுவாங்க, உங்களை திட்டுவாங்க, உங்களுக்கு எதிராக சதிகள் செய்வாங்க, அதுக்கு நீங்க எப்படி பதில் கொடுக்க போறீங்க என்பதுதான் அல்லாஹ் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது. எல்லாம் செய்யறது எதுக்காக வேளாண் சமூகத்தில் அல்லாஹ் திருப்திப்படுத்துறதுக்கு. அல்லாஹ் திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு விபச்சாரி நாய்க்கு தண்ணீர் கொடுத்தார். அவர் விபச்சாரம் செய்தது தந்தை இச்சைக்காக, விபச்சாரம் செய்தது பணத்துக்காக, விபச்சாரம் செய்தது தந்த பிள்ளையை வாழ வைக்கிறதுக்காக, பல நோக்கங்களுக்காக விபச்சாரம் செய்கிறார். ஆனால் நாய்க்கு தண்ணீர் கொடுத்தது அல்லாஹ் திருப்திப்படுத்தும். அவருடைய முந்தானி எடுத்து ஷூ கட்டி கிணத்துல போட்டு அதுல இருந்து தண்ணீர் எடுத்து அந்த நாய்க்கு அவர் கொடுத்த தண்ணீர் இருக்குது. அல்லாஹ்வுக்காக செஞ்ச காரணத்தினால அல்லாஹ் தால அவளை சொர்க்கத்துக்கு தள்ளுவாங்க. நாங்க இந்த நாட்டுல முஸ்லிம்களாக வாழ்ந்து முஸ்லிம்களாக மரணிக்கிறோம். எங்க குர்ஆன் மெஜாரிட்டி முஸ்லிம்களாக வாழ்ந்தாலும் மைனாரிட்டி முஸ்லிம்களாக வாழ்ந்தாலும் உலகத்தில் ஒரு நாட்டில் முஸ்லிம்கள் என்றது ஒரு 10 பேர் தான் இருக்கிறாங்க என்று வச்சுக்கொண்டீங்கன்னாலும் அந்த நாட்டிலையும் முஸ்லிம்கள் எப்படி வாழணும், 10 அந்நியர்கள் தான் இருக்கிறார்கள் என்று சொன்னாலும் ஒரு ஒரு மெஜாரிட்டி முஸ்லிம் நாட்டில் அதில் அந்த அந்நியர்கள் எப்படி வழிநடத்தணும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுகிறார். அதனால எங்களுக்கு எப்படி எங்களோட மார்க்கம் முக்கியமோ இந்த நாடும் முக்கியம். எங்களை ரெண்டு கண்கள் போல இஸ்லாம் தீன் எங்களுக்கு முக்கியமானது போல நாங்கள் வாழக்கூடிய நாடும் எங்களுக்கு பிரதானமானது. தாயும் தந்தையும் எப்படி முக்கியமோ அதே போலதான் மார்க்கமும் நாம் வாழக்கூடிய நாடும் முக்கியமானது. எங்கள முன்னோர்கள் இந்த நாட்டில் 1300 வருடம் வாழ்ந்திருக்கிறார். எங்களோட ஒரு வரலாறு இருக்கிறது. எங்கள வரலாறுடைய சோக கதை என்னன்னா அந்த வரலாறு புத்தக வடிவத்தில் இல்லை. அந்த வரலாறு உலகத்தில் பல நாடுகளுடைய வரலாறுகள் அது புத்தக வடிவத்தில் எழுதப்பட்டிருக்கு. எங்களை 1300 வருட வரலாறு நீங்க தேட போனீங்கன்னா சரியான கஷ்டமாக இருக்கும். அதுல அந்த ஆத்தென்டிசிட்டியை காட்டுறது கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் யாரும் மறக்க முடியாத சில உண்மைகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில மசூதுல் அப்ரார் தேர்வழியில 1100 வருடங்கள் அடைந்திருக்கு. எங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறு பாதுகாக்கிறது எங்கட கடமை. வரலாறு பாதுகாக்கிறது கட்டிடத்தில் அல்ல, இந்த பக்கத்தில் இருக்கிற மெம்பரை வைக்கணுமா இல்லையா என்ற ஒரு வாக்குவாதம் வந்த நேரத்தில் இதுவும் ஒரு அடையாளமாக இருக்கட்டும். இந்த கட்டிடெல்லாம் மாற்றப்பட்டதற்கு பிறகு எங்களை வரக்கூடிய சந்ததிகள் இந்த பழையதை மறந்துடக்கூடாது என்பதற்காக தான் இது ஒரு வரலாறாக பதிவு வைத்திருக்கிறோம். இல்லைன்னா இது மியூசியம் அல்ல, இது காண்பிக்கிறது. இதுக்கும் எங்களுக்கு ஒரு பழைய தொடர் கொண்டிருக்கிறது என்பதை காண்பதற்காக தான் இது வைக்கப்பட்டிருக்கு. கனிமானே வரலாறுகளை தேடி இதுக்காக வேண்டி முயற்சி செய்து பல வரலாறு புத்தகங்கள் எழுதியவர்கள் இருக்கிறார்கள். இந்த நாட்டில் எப்பயுமே ஒரு கண்ணியமான சமூகமாக வாழ்ந்திருக்கிறோம். எங்களோட கண்ணியம் எப்படி மதிக்கப்படுது என்றால், ஸ்ரீலங்கன் முஸ்லிம்ஸ் 1000 இயர்ஸ் எத்தனிக் ஃபேமிலி என்ற இந்த பிரதிநிதி யூனிவர்சிட்டியில வாழ்ந்த அந்த பெண்மணி, அந்த யூனிவர்சிட்டி லெக்சராக இருந்த ஹிஸ்டாரிக்கல் இவன்ஸ்களை பெண்மணி அவர்களால் எழுதப்பட்டிருக்கார். அவர்கள் விருது கொடுத்து கண்ணியப்படுத்தப்பட்டார்கள். அந்த பெண்மணி அவர்களை எழுத தூண்டியது மர்ஹூம் ஏசிஎஸ் ஹமீம் ரஹ்மத்துல்லாஹ். இலங்கையில முஸ்லிம்களுடைய வரலாறை எழுதி வையுங்கள் என்று சொன்னார். எங்களை மாணவர்கள், எங்களை மச்சதுகள் அந்த புத்தகத்தை கட்டாயம் அதை எழுதினது ஆங்கிலத்தில், அது சிங்களத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு தமிழையும் அது மொழிபெயர்க்கப்பட்டு எல்லாரும் அதை வாங்கி படிங்க, குடும்பங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க, பிள்ளைகள் விளங்கிக் கொள்ளுங்க. இந்த அரை மணி நேர சும்மால எனக்கு அது அனைத்தையும் பேசுறது கஷ்டமாக இருக்கும். சுருக்கமாக நான் சொல்வதாக இருந்தால், இந்த தந்தை ராஜாக்கள் கூட அந்த காலத்தில் எந்தெந்த பகுதிகளில் ராஜாக்கள் மன்னர்கள் இருந்தார்களோ அவர்கள் தன்னுடைய கிச்சனில் தன்னுடைய டிப்ளமட்ஸ் அந்த காலத்திலே தன்னுடைய பாதுகாப்புக்கும் இந்த மூணு மனிதனுக்கு பிரதானமானது. வெளிநாட்டு உறவு, பாதுகாப்பு, உணவு. உணவுல தான் மனிதனுக்கு நஞ்சு போட்டு கொடுக்கலாம். பாதுகாப்பு தளம் தெரிச்சுன்னா உயிர் போயிடலாம். வெளிநாட்டு உறவு சரியில்லை என்று சொன்னா அந்த நாட்டை வளர்க்க முடியாது. கனிமானவர்களே, அதுக்கு முஸ்லிம்களை தான் அவர்கள் நம்பினார்கள். முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு திறமை தான் லிங்குவிஸ்ட், பல மொழிகளை பேசக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் முஸ்லீம்கள். டிப்ளமஸ்டாக நம்பிக்கையாக விஷயங்களை சாதிக்கக்கூடிய துரோக மனப்பான்மை இருப்பவர் என்பதை அதை நல்ல வரலாறு நடிகிலும் முஸ்லிம்களை பற்றி கோடித்து காண்பிக்கப்பட்டிருக்கிறார். கனிவாளர்களே, அதனாலதான் எங்கள வரலாறுகளை நாங்கள் பார்க்கும் பொழுது அது மிக தெளிவாக அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. அதை மிக அழகாக அவர்கள் அந்த புத்தகத்தில் ஸ்ரீலங்கன் முஸ்லிம்ஸ் 1000 இயர்ஸ் என்ற இந்த வரலாறு புத்தகத்தில் அவர்கள் முஸ்லிம்களுடைய வரலாறை அழகாக கோடித்து காமித்திருக்கிறார்கள். தயவு செய்து ஒவ்வொருவரும் படிங்க, மசூதிகளில் இது ஏற்பாடு செய்து வைங்க, மூணு மொழிகளையும் வைங்க. வந்து சும்மா ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் செய்ய வேண்டாம். ஒவ்வொரு வீடும் எடுத்து படிக்கட்டும் இந்த புத்தகத்தை. அதை கொண்டுதான் நாங்கள் யார் என்பதை இந்த நாட்டில் நாங்க புரிந்து கொள்ள முடியும். முன்னாவது விஷயம். இரண்டாவது கண்ணியமான, நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தான், நாங்கள் இந்த நாட்டில் சண்டை பிடிச்சு வாழவில்லை. நாங்களும் இந்த நாட்டுடைய ஒரு பங்காளியாக மாறியிருக்கிறோம். இந்த நாட்டுடைய ஒரு பங்காளிகளாக நாங்கள் மாறியிருக்கிறோம். அதுக்கு ஆக சிறந்த முன்மாதிரியான உதாரணம் தான் 1990 அந்த இன்சிடென்ட். இன்று வரைக்கும் எத்தனை வருடம் ஆகிறது, 30 வருடம் தாண்டி விட்டது. யாழ்ப்பாணத்தில் இருந்தும் அந்த கிழக்கிலிருந்து மன்னாரிலிருந்தும் வெளியேற்றப்பட்டவர்கள் இன்று வரைக்கும் அவர்கள் அவருடைய அந்த பூர்த்தியான உரிமைகளை பெற்றுக் கொள்ளாமல் தவிக்கிறார்கள். ஏன் நான் அந்த நேரத்தில் எச்சிடியோட கை கோர்க்கவில்லை, தீவிரவாதத்துக்கு நாம் இடமளிக்கவில்லை, எங்களுடைய உயிர்களை நாங்கள் கொடுத்தோம், மூக்கை சுத்த பேரை மச்சதில சுஜூதல நாங்கள் பறி கொடுத்தோம், அச்சுக்கு போய் திரும்பக்கூடியவர்கள் நூத்தி சொச்ச பேர் திரும்பி வரவில்லை, 100 பேர் காண இல்லைன்னா அவங்களோட மனைவிக்கு என்ன ஆகுது, குழந்தைகளுக்கு என்ன ஆகுது, இதாயிருக்கணுமா இல்லையா, மௌத்தாயிட்டாரா இல்லையா என்ற ஒரு கேள்வி எழுந்தது அல்லவா. காத்தான்குடியில சுட்டு போட்டீங்க, அந்த ஜனாஜாவை நாங்க எடுத்து அடைக்கிறோம், ஆனா இவங்க போனவங்க எங்கன்னு கேட்டா கடைசியில செய்தி கிடைக்கிறது அவங்க எல்லாத்தையும் நாங்க கொண்டுட்டோம். ஏன் கொல்லப்பட்டோம் நாங்க, ஏன் வெளியேற்றப்பட்டோம் நாங்க இந்த நாட்டுக்காக. இன்றைய இந்த 74வது இந்த சுதந்திர தினத்தை முன்வைத்து நாம் இந்த நாட்டு மக்களுக்கும் உலகத்துக்கும் இதை ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். எங்கட நீங்க குடியில முஸ்லிம்களை நீங்க ஞாபகப்படுத்திருக்கிறீங்க, ஏன் முஸ்லிம்கள் இந்த நாட்டில் பங்காளிகளாக இருந்திருக்கிறார்கள், துரோகம் செய்தவர்கள். 4 இனத்தவர்களும் எங்களுடைய நாட்டு கொடியில பிளாக்ல 4 கலர்களாக அந்த பிளாக் என்பதை ஒரு பெரிய ஐடென்டிட்டி, ஒரு பெரிய உணர்வு பூர்வமான செய்திகளை இந்த நாட்டு மக்களுக்கு அது தருகிறது, உலகத்துக்கு அது தருகிறது. கனிவானவர்களே, இந்த உணர்வுகளை மதிக்கக்கூடியவர்கள் தான் நாம். ஒரு நாளும் இதற்கு அநியாயம் செய்யக்கூடியவர்கள் அல்ல என்பதை நானும் நீங்களும் இதை மார்க்கமாக நினைச்சு கொள்ள வேண்டும். எங்களை நான் 2 கண்கள் என்று சொன்னேன். ஒரு பெரிய ஆலிம் அவர்களை ஒரு இன்டர்வியூ பண்ணின நேரத்தில், உங்களுக்கு உங்களோட நாட்டை பற்றி பத்து இருக்குதா, நீங்க எதுக்கு முன்னுரிமை கொடுக்கறீங்க என்று கேட்ட நேரம் அவர் சொன்னார், நீங்க கேட்ட கேள்வி வரி நல்ல கேள்வி, நான் இந்த நாடையும் இந்த வீணையும் 2 கண்களை போல பார்க்கிறேன்னு சொன்னார். இந்த மார்க்கம்தான் இந்த நாட பற்றுள்ளவராக இருக்க வேண்டும் என்பதையும் எனக்கு சொல்லி தருகிறேன் என்று சொல்கிறார். இந்த மார்க்கம் எங்களுக்கு இதை படிச்சு தருகிறது, நீ இருக்கக்கூடிய இடத்தை அது கண்ணியமாக நடத்திக் கொள்ளணும் என்பது அது எங்களோட மார்க்கம் எங்களுக்கு படித்த அந்த முக்கியமான அம்சம். அதனால கண்ணியமானவர்களே, சில விஷயங்களை ஃபீட்பேக் எடுத்துக்கொள்ளணும், தன்னுடைய வாழ்க்கையும் ஒரு மனிதன் தொட்டு பார்த்துக் கொள்ளணும். காலையில் இருந்து மாலை வரைக்கும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், என்னையால் என்ன தவறு நடந்திருக்கிறது, நான் என்ன குற்றங்கள் செய்திருக்கிறேன் சொல்லி ஒரு ஆய்வு ஒன்று செய்து பார்க்கக்கூடிய நேரத்தில், முஸ்லிம்களாகிய நாங்க நல்ல இருந்திருக்கிறோம் இந்த நாட்டில், இந்த வரைக்கும் அப்படிதான் இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு ஒரு சின்ன கேப் ஒன்று ஏற்பட்டிருக்குது, அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டா இன்ஷா அல்லாஹ் தஆலா அது நிவர்த்தி ஆகும். அது என்னது, நாங்க கொஞ்சம் தூரமாகிட்டோம் இந்த பெரும்பான்மை சமூகத்திலிருந்து தூரமாகிட்டோம். தூரமாகிறது என்பது மேலான சமூகத்திலே அவங்களோட சேர்ந்து டான்ஸ் ஆடுறதும், அவங்களோட குடியில கலந்து கொள்றதும், அவங்களோட சேர்ந்து அந்நியமாக பழகிறதும் இல்ல, சேர்ந்து வாழ்றது என்பது, சேர்ந்து வாழ்றது என்பது எங்களோட ஐடென்டிட்டியை நாங்க வச்சுக்கொண்டு அவங்களோட மார்க்கத்தோடு அவங்க இருக்கும் பொழுது நாங்க ஒரு சக வாழ்வை கட்டி எடுக்கிறது, யூனிட்டி விட்வீன் டைவர்சிட்டி, வேற்றுமையில ஒற்றுமையாக வாழ்றது. சகவாழ்வு என்பது அது எம்மதமும் சம்மதம் என்பது அல்ல, நல்ல புரிஞ்சு கொள்ள வேண்டும். பௌத்தம் இந்து கிறிஸ்தம் எல்லாம் ஒரு மதம் தான் என்பது அல்ல, நாடு உண்டு, மார்க்கம் வேற, மனிதர்கள் உண்டு, இரத்தம் உண்டு, மனிதம் என்ற அடிப்படையில் நாங்கள் உண்டுபடுவோம், நாடு என்ற அடிப்படையில் உண்டுபடுவோம், நாம் ஒரு மதம் மார்க்கம் என்ற அடிப்படையில், தீன் என்ற அடிப்படையில், லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களோட மார்க்கம் உங்களுக்கு, இந்த மார்க்கம் எனக்கு, இந்த மார்க்கத்தில் அநியாயம் செய்யக்கூடாது, உங்களோட மார்க்கத்திலேயும் அநியாயம் செய்யக்கூடாது, உங்களோட மார்க்கத்தில் போய் பேசக்கூடாது, எந்த மார்க்கத்திலையும் போய் பேசக்கூடாது, உங்களோட மார்க்கத்தில் ஒரு பெண்ணுடைய கற்பழிக்கிறது கூடாது, எந்த மார்க்கத்திலையும் அது கூடாது. நாங்க மத ரீதியாக மார்க்கம் ரீதியாகவும் சில விஷயத்தில் ஒற்றுமையாகிறோம், அநியாயத்தை மார்க்கங்கள் போதிக்கிறது கிடையாது. மனிதர்கள் தான், மனிதர்களோட உள்ளம் கெட்டு போக்குல அவருடைய லாபத்துக்காக தான் அதை பயன்படுத்துகிறார், சேதனத்துக்காக, தன்னுடைய அரசியலுக்காக, தன்னுடைய கொள்கையை உலகத்தில் அறிமுகப்படுத்துவதற்காக, தன்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக,
நான் அகப்பெரிய ஒரு வசதி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று அந்த டாப் டென்ஸ்ல நானும் வாழணும் என்பதற்காக, நான் உலகத்தில் 100 பேர்ல ஒருவனாக செல்வந்தனாக இருக்கணும் என்பதற்காக வேண்டி என்ன அநியாயத்தை செஞ்சும் நான் ஒரு தனவந்தனாக இருக்கணும் என்பதற்காக மனிதர்கள் எதையுமே பறிக்கொடுப்பார்கள். ஆ கண்ணியமானத்திலே எங்களை மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. 3 பிரதானமான விஷயங்கள் லாய்க்கராக சுற்றியும் எங்களை மார்க்கத்தில் பலவந்தம் கிடையாது. போஸ்ட் இந்த வெளிச்சல் இதுல யாரையும் போஸ்ட் பண்றது கிடையாது. இந்த குரான்கள் திருவசனத்தை அல்லாஹ் மதீனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைத்த நேரம் ஒரு சஹாபி தன்னுடைய கிறிஸ்டியன் சன்ன போஸ்ட் பண்ணினார், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள். அந்த நேரம் அல்லாஹ் சொன்னார், இந்த மார்க்கத்தில் போஸ் என்பது கிடையாது. நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா உனக்கு வெற்றி கிடைக்கும். உனக்குள்ளதீன் ஏதோ ஒன்றும் இல்லை. நீ வேற மதத்தை அதனால அடிப்படையான உங்க நினைவச்சுக்கோங்க, லத்தும் தீனுக்கும் வலியத்தையும் உங்களோட பன்சனைக்கு நான் ஆனது முஸ்லீம். உங்களோட பன்சனையில வந்து கும்பிடுறதுக்கு எங்களோட பள்ளிக்கு உங்களை அழைக்கிறது நீங்க துளுறதுக்கு, எங்களோட பள்ளிக்கு அழைக்கிறது உங்களுக்கு இருக்கிற இந்த டவுட்ஸ் நீங்க கிளியர் பண்ணிக்கணும். உங்களோட பன்சனைக்கு நாங்க வாரது எங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய மனித உறவை இந்த நாட்டுடைய எங்களோட மார்க்கம் சொல்லிருக்குது, நாங்க ஒருத்தரை மதிச்சு நடக்கணும் என்பதை சொல்லி. அது இல்லாம உங்களோட பன்சனையில வந்து நாங்க உங்களோட அனுஷ்டானங்கள்ல கலந்து கொள்ளவோ நீங்க எங்களோட தொழுகையில வந்து சேரவோ அப்படி ஒரு தேவையே கிடையாது கனிவானத்திலே. ஆனால் மனிதம் என்ற அடிப்படையில் மனித நேயத்தை வளர்க்க வேண்டும். நாங்க இது ரெண்டையும் மிக்ஸ் ஆக்கிட்டோம். ரெண்டுக்கும் இடையில ஒரு கன்ஃபியூஷன் எங்களுக்கு ஏற்பட்டுருச்சு. நாங்க சேர்ந்து வாழ்றது என்பது கலந்து வாழ்வது அல்ல, சேர்ந்து வாழ்வது என்பது பிரிந்து வாழ்வது என்பதல்ல, ஒதுங்கி வாழ்வது என்பதல்ல, சேர்ந்து வாழ்வது என்பதே எம்மதமும் சம்மதம் என்பதல்ல, சேர்ந்து வாழ்வது என்பதே ஆக சிறப்பு என்னதனையோ உங்களோட மார்க்கம் உங்களுக்கு எங்களோட மார்க்கமே இருக்கு. அங்குதான் அந்த மார்க்கத்தில் இருக்கிற நலவுகளை பரிமாறிக்கொண்டு ஒருவருக்கொரு புரிந்துணர்வுகளுடன் நான் இந்த பயணத்தை மேற்கொண்டு போகும் பொழுதுதான் நான் ஒரு முன்மாதிரியான சமூகமாக மாற முடியும். மேலான சமூகத்திலே எங்களுக்கு இந்த கெட்ட போக்குறதுக்கு ஆக முக்கியமான பகுதிகள் தான் நான் இன்று சுட்டி காட்டிய இந்த 4 குர்ஆனுடைய ஆயத்துகள். ஈமான் உறுதியாக இருப்போம், அறிவு எங்களுக்கு இருக்க வேண்டும். சென்னை சொல்லணுமா வெளியிட்டு இருக்கக்கூடிய சில புத்தகங்கள், வெரி வெரி செலக்டட் புக்ஸ், ஒரு 5-10 நிமிஷம் இன்ஷா அல்லாஹ் தஆலா நான் ஜும்மா முடிச்சதுக்கு பிறகு பேசுகிறேன். அதை கொஞ்சம் கேட்டு ஜும்மால எனக்கு இதெல்லாம் சொல்லி முடிக்க முடியாது. நான் புரிய அரவணைக்குள்ள இதை நான் முடிச்சுக்கொள்வேன். கனிமானவர்களே, நாங்க முக்கியமான ஒரு செய்தி இந்த நாட்டுக்கு கொடுத்திருக்கிறோம். 2012 இன்னைக்கு 10 இயர்ஸ் ஆகுது. உங்களுக்கு தெரியும் குளோபல் இந்த ஓபன் எக்கானமி 1977ல் குளோபல் எக்கானமி அந்த பொருளாதாரத்துடைய அந்த ஒரு விசால தன்மை உலகத்தில் ஏற்பட்டு அந்நிய அந்த உறவுகள் ஏற்படுத்தி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பலமாகி இந்த நிலைமை ஒன்று ஏற்பட்ட காரணத்தினால உலகத்தில் சர்வசாதாரணமாக மக்கள் வெளிநாடுகளுக்கு போய் தொழில் வாய்ப்புகளை பெற்று வாழ்கிறார்கள். இந்த நாட்டு மக்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா லட்சக்கணக்கான அந்நியர்கள், பௌத்தர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். இந்த சியால்கோட் இன்சிடென்ட் எங்களுக்கு என்ன சொல்லுது? அந்த சியால்கோட் என்ற 99% முஸ்லிம்கள் வாழக்கூடிய இடத்துல ஒரு டாப் ஆபீசராக யாரை வச்சிருக்கிறார்கள்? ஒரு பௌத்தர் வச்சிருக்கிறார். அவருக்கு ஒரு ஆளுமை இருக்கு. எனக்கு தெரியும் சவுதி கல்ஃப்ல 100,000,000 நான் முஸ்லிம் ஸ்ரீலங்கன்ஸ் இருக்கிறாங்க, டாப் சிஇஓஸ் ஆக இருக்கிறாங்க. அவங்களோட சம்பளத்தை எடுத்தீங்கன்னா அபவுட் $10,000 ஆகத்தான் இருக்கும், $15,000 ஆக இருக்கும். ஒரு மாசத்துக்கு 13 லட்சம் 30 லட்சம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் நான் முஸ்லிம்ஸ் இருக்கிறார்கள். ஏன் அவங்களோட திறமையும் காரணம். யாருமே குரான் எடுத்து குரான் ஒண்ணு வெட்ட சொல்லுதுண்டு யாருமே வெட்டினது கிடையாது. இது அநியாய காரணம். சில சதி வலையில சிக்கின ஜஹரானிகள் ஷைத்தான்கள், அந்த ஷைத்தானினாலதான் இந்த எங்களை தலை துணியை வச்சிருக்கிறது. 1400 வருடத்துல கற்றுத்தராத மார்க்கத்தை இந்த ஷைத்தான்களா இவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என சொல்றேன். அவர்கள் ஷைத்தானை விட மோசமானவர்கள். அவர்களாலதான் இந்த நாட்டில் உலகத்தில் நாம தலை துணிய வச்சு ஒரு டாக்குமெண்ட் வெளியாக இருக்கிறேன். அமெரிக்காவில் இஸ்லாமோபியா என்ற மார்க்கெட் என்ன என்பதை ஒரு நல்ல ரிசர்ச் பேப்பர் உண்டு. அமெரிக்காவில் வெளியாக இருக்கிறார்கள். நல்ல ஆய்வு உண்டு. கட்டாயம் எல்லாரும் படிக்க வேண்டும். படித்தவர்கள் அதை ஷேர் பண்ண வேண்டும். இஸ்லாமோபியா என்பது ஒரு பெரிய மாஃபியா. இஸ்லாமோபியா என்பது அது பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி பிசினஸ். அந்த பிசினஸ்ல என்ன நடக்கும்? அந்த பிசினஸ்ல சிலர் ரெக்ரூட் பண்ணப்படுவாங்க. அவர்களுக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்கும். எதுக்கு? இஸ்லாத்தை பத்தி குறை பேச, ஹலால பத்தி பேசு, மதரசா பத்தி பேசு, இஸ்லாத்தை பத்தி பேசு, குரானை பத்தி பேசு, இதுதான் உங்க தொழில். நீ ஷைத்தான் எப்படி எல்லாரையும் அனுப்பிட்டு மாலையில பாப்பானா, நீ எத்தனை குடும்பத்துக்கு எடுத்தா, எத்தனை பேரை தூரமாக்கினான் அதிர்ஷ்டம் வந்து இருக்கிறது. அது மாதிரிதான் இந்த இஸ்லாமோபியா என்ற ஷைத்தானுடைய இந்த இண்டஸ்ட்ரி. அதில் உள்ள வேலை எந்தெந்த நாடு உனக்கு செலக்ட் பண்ணேனும் அந்த நாட்டில் போயிட்டு மக்கள் மத்தியில பலப்பட்டு உண்டாக்குறது. பலப்பொருத்துடைய அடிப்படைன்னா இஸ்லாம் தான் அதனுடைய அடிப்படை. குரான்ல சந்தேகம், ஹதீஸ்ல சந்தேகம், அதுல பிப்ரில சந்தேகம், மதரசால சந்தேகம், தலப்பால சந்தேகம், தாடியில சந்தேகம், பரதால சந்தேகம், ஒவ்வொரு விஷயத்திலையும் அனாவசியமான சந்தேகத்தை கிளப்பின. சந்தேகத்தை கிளப்புறது 90% பவர்ஃபுல்லான மீடியால. அந்த கொஞ்சம் ஷேர் பண்ணப்படுறது அந்த சோசியல் மீடியால. அதுவும் இதுவும் சேலஞ்சுக்கு போகிறார்கள். மாஸ் மீடியா எல்லாமே அந்த இஸ்லாமோபியாவை பரப்பக்கூடிய நேரத்தில் இந்த சோசியல் மீடியால கொஞ்சமாக இருந்து அது தாங்கி பிடிக்க இயலாத ஒரு நிலைமை. அதனால என்ன நடக்குதுன்னா நல்லவர்களுடைய மனமும் சந்தேகத்திலாகும். இதுக்கு ஒரே ஒரு வழிதான், இந்த 10 வருடங்களாக ஜமியத்துல்லமா வெளியிட்டு இந்த புத்தகங்களை எடுத்து படிங்க, ஷேர் பண்ணுங்க. அல்ஹம்துலில்லா, இந்த கிங்ஸ்வுட் காலேஜாக இருக்கலாம், சில்வர்ஸ்டாக இருக்கலாம், ட்ரினிட்டியாக இருக்கலாம், எந்த ஸ்கூல் எடுத்தாலும் அதுல போயிட்டு இதை ஷேர் பண்ண போல. பெருதன் யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், கலன் யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், எந்த ஒரு ஹாமுதூர் இடத்துல பன்சலில் போயிட்டு கொடுத்தாலும் கொஞ்சம் முந்தி தந்திருந்தா நல்லா இருக்குமே. ஜஹாதுன்னா என்னன்றத 1 லட்சத்துக்கு மேல புக்ஸ் அடிச்சு கொடுத்திருக்கிறோம், 2 லட்சத்துக்கு மேல அடிச்சு கொடுத்திருக்கிறோம். ஜஹாதுன்னா அதை படிச்சவங்க இதுவரைக்கும் அதுக்கு எதிராக ஒன்றும் எழுதிருக்கேன். என்னன்றது சொல்லியிருக்கிறோம். இந்த நாட்டில் ஏழைகளுக்கு மஸ்ஜித் தேவைன்றது சொல்லியிருக்கிறோம். நிச்சயமாக இப்ப நாங்க எங்க இந்த மஸ்ஜிதுல ஓபன் மஸ்ஜித் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தினோம், ஓபன் மதரசா. அது ஒரு முறை செஞ்சுட்டு விடக்கூடாது. எவ்ரி இயர் எவ்ரி அதர் அக்கேஷன் நடத்தி கொண்டே இருக்கிறோம். அப்பதான் ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் அவர்களுக்கு தெரிந்து கொண்டே இருக்கும். அவர்கள் இதை தெரிவார்கள், ஓபன் மஸ்ஜித், ஓபன் மதரசா. மதரசா இருக்கிறது சின்ன பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்கிறதுக்கு மட்டும் இல்ல. இந்த 20 மில்லியன் இந்த நாட்டில் வாழக்கூடிய 2 மில்லியன் முஸ்லிம்ஸ் மட்டுமல்ல, இந்த 22 மில்லியன் ஹியூமன்ஸ் எந்த ரிலிஜனை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எங்களை சூழ்ந்திருக்கக்கூடியவர்கள் எங்களை பற்றி தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விதத்தில் நாங்கள் நடந்து கொண்டால் நிச்சயமாக இந்த பிரச்சனை தீரும். ஒன்று துவா, இரண்டாவது அகலா, நல்ல பண்போடு நடந்து கொண்டது. எவ்வளவு எங்களை ஏற்கிறாங்க பேசுறாங்க, அதுக்கு நாங்கள் ரிப்ளை கொடுக்கிறது. எல்லா ஏசுரத்துக்கும் ரிப்ளை கொடுக்கணும் என்று வார்த்தை சொல்லுவாங்க. அது எங்களோட வேலை இல்லை. எங்களோட நீங்க நலவை கொண்டு பதில் கொடுங்க. கன்னிமார்களே, இந்த ஹாமனி சென்டரும் அல்லாஹ் கண்டில எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். எல்லாரும் துவா செய்யுங்க. சீக்கிரம் எங்களுடைய இந்த சகோதரர் அதை திறந்து வைக்கிறதுக்கு நான் மெம்பர்ல இருந்தே இன்றைக்கு துவா செய்கிறேன். அது ஓபனிங் செரமனி நடந்துருச்சு. இன்னும் அதை அந்த பிராக்டிக்கலாக அது ஓபன் ஆகி வர வேண்டும். அப்பதான் அந்நியர்கள் இங்க வருவார்கள். அது வந்து இங்க புலங்குவார்கள். அதற்குண்டு ஒரு சமூகம் உருவாகும். அவர்களுக்கு எங்களை பற்றியுள்ள சந்தேகம் நிவர்த்தியாகும். இந்த நாட்டில் தான் நாங்க மரணிக்க வேண்டும், இந்த நாட்டில் தான் நாங்க வாழ வேண்டும். எல்லாரையும் ஜனாதா தூக்கி கொண்டு எங்களுக்கு மால்டீவ்ஸுக்கும் பாகிஸ்தானுக்கும் சவுதிக்கும் கொண்டு போக இயலுமா மேலான சகோதரர்கள்? அதுக்காக தான் நாங்க இந்த தீன் எங்களோட தீனங்களை வாழ வச்சிருக்குது, எங்களோட தீனங்களை வழிகாட்டு இருக்குது. அதனால அல்லா இடத்துல துவா செய்வோம், எல்லாம் எனக்கு மதீனாவுடைய முகத்து தாங்கு. ஆனா இந்த பூமியுடைய நேசமுள்ள மக்களாக நாங்கள் மாற வேண்டும், அதுக்குள்ள அடிப்படைகளில் ஈடுபட வேண்டும். கனிமானவர்களே, இந்த மெம்பர்ல ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். அது என்னன்னா, நான் ஒரு புத்தகம் சமீபத்தில் வெளியிட்டிருக்கிறோம். அதுக்கு பேர் டோன்ட் பீ எக்ஸ்ட்ரீம். மதத்தின் பேரால் தீவிரவாதம் வேண்டாம். டோன்ட் பீ எக்ஸ்ட்ரீம் இந்த நேம் ஆஃப் ரிலிஜியன். மார்க்கத்தின் பேரால் நீங்க தீவிரவாதத்தை கடைபிடிக்காதீங்க. அது ஒரு 40 பேஜஸ் தான் இருக்கு. தயவு செய்து அந்த புக்கை எடுத்து டொனேட் பண்ணுங்க, வாங்க, மக்களுக்கு ப்ரொமோட் பண்ணுங்க. இந்த ஜஹரானிய சிந்தனையை நாங்க ஆரம்பத்திலிருந்து எதிர்த்து வந்திருக்கோம். இன்றைக்கு அல்ல, 2014ல இருந்து இதுக்கு எதிராக நாங்க குரல் கொடுத்துருக்கோம், சொல்லியிருக்கிறோம். இது ஒரு தீவிரமானது. ஆனா சில வேல அரசாங்கம் செய்யணும், அத்தாரிட்டிஸ் செய்யணும், சில வேல நானும் நீங்களும் செய்யணும். நான் நீங்கள் என்ன செய்யணும்? எங்க வீட்டுக்குள்ள சில வாலிபர்கள் அப்படி வளர்க்கப்பட்டா, அப்படி சிந்தனைக்கு மாற்றப்பட்டா நாங்கள் அதை அவதானிச்சு கொண்டே இருக்கிறோம். சில நேரம் நல்ல புள்ள மாதிரி இருப்பாங்க, சிந்தனையில இந்த ஜஹரானிய விஷம் அவர்களுக்கு ஏற்றப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். 2019 வரைக்கும் முஸ்லிம்களை ஒரு 4300 வருடத்துல அந்த பார்வை பார்க்கல. 2019க்கு பிறகு பார்க்கிற பார்வை அது நிவர்த்தி செய்யணும்னா நான் எல்லாரும் கைகோர்த்து ஈமான் உறுதியாக இருங்க, நாலேஜ அதிகரித்துக் கொள்ளுங்க, நல்ல அஹ்லாக்கோட மக்களோடு நடந்து கொள்ளுங்க, வியாபாரத்துல தொழில குடுக்கல் வாங்க நேர்மையாக இருங்க. அதே நேரம் நான் எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ்வுக்காக இந்த காரியத்தை செய்வோம். வல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஈமானோட வாழ்ந்து ஈமானோட மரணிக்க தௌஃபீக் அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் உன்னுடைய பாதையின் மரணத்தையும் மதீனாவுடைய மௌத்தையும் நசீபாக்குவாயா. அல்லாஹ் இந்த நாட்டுடைய உண்மையை பற்றுள்ளவர்களாக வாழ்ந்து மரணிக்க நீ எங்களை திருவை செய்வாயா. அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்க திருவை செய்வாயா. நல்ல அஹ்லாக்குடனும் நல்ல பண்புடனும் அல்லாஹ் நாம் வாழ நீ திருவை செய்வாயா. மறைமுகமான எங்களோட உதவிகளை மக்கள் செய்வாயா. யாழ்லா நீ மகா பெருசு உள்ளவன், யாழ்லாம் மிக அடக்கம் உள்ளவன். யாழ்லாம் எங்களால் என்னென்னலாம் இந்த நாட்டுக்கும் முஸ்லிம்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் செய்ய முடியுமோ அதை செய்து மரணிக்க நீ கிருபை செய்வாயா. எங்க முன்னோர்கள் எங்கள் மக்களுக்கு செய்தது போன்று யாழ்லா இந்த நாட்டுக்கும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். நாங்களும் இந்த நாட்டுக்குள்ளவர்களாக மாறி இந்த நாட்டில் ஐக்கியத்தை ஒற்றுமைய இந்த 74வது இந்த சுதந்திர தினத்தன்று உன்னிடத்துல மன்றாடி கேட்கிறோம். யாழ்லாம் முஸ்லிம்களும் இந்த சுதந்திரத்துக்கு பங்காளிகளாக நாங்கள் இருந்திருக்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு எங்களுடைய துஆயினை கபூல் செய்வாயாக.